இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
சுவுக்காக பாடுவேன் நான் இந்த நாளுமே என் ராஜா, பன்னரோஜா பள்ளத்தாக்கின் லிலி அவரே. பாடும் பாடல் இயேசுக்காக பாடுவேன் நான் இந்த நாளுமே என் ராஜா, பன்னரோஜா பள்ளத்தாக்கின் லிலி அவரே. நாளுமே என் ராஜா, பன்னரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ஞானத்தை பெற்றுக்கொள், அக்வயர் விஸ்டம். இந்த உலகத்திலே எது முக்கியம் என்று நாம் கேட்போம் என்றால் ஞானம், இன்னொன்று நேரம். ஒரு மனுஷன் தன் நேரத்தை சரியாய் பயன்படுத்த வேண்டுமென்றால் அவனுக்கு எது வேண்டும் என்றால் ஞானம் வேண்டும். ஆகையால் ஞானம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஞானமுள்ள ஒரு மனுஷன் தன் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறான். ஆகையால் ஞானமும் நேரமும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். ஆகையால் இன்றைய தினத்தில் இந்த ஞானத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இந்த ஞானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 4:7. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். வேதம் சொல்கின்றது ஞானமே முக்கியம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஞானத்தை காட்டிலும் எதுவும் முக்கியமில்லை என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் அப்படி வேதம் இங்கே சொல்கின்றது என்றால், ஒரு மனிதன் மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்வான் என்றால் இந்த உலகத்தில் எது எது சரியானது என்பதை அவன் தெரிந்து கொள்வான். மெய் ஞானம் யாரிடமிருந்து வருகிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தரிடமிருந்து வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு தரும் பொழுது எது சரி எது தவறு, எந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும், எந்த பாதையில் நாம் நடக்கக்கூடாது என்ற ஒரு பகுத்தறிவை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பகுத்தறிவு மாத்திரம் கிடையாது, தேவ ஞானத்தையே நாம் அடைகின்றோம். ஆகையால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்கு ஞானம் முகமுக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். வேதம் சொல்கின்றது ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. இரண்டாவது, ஞானத்தை சம்பாதி என்று சொல்கின்றது. அப்படி என்றால் நாம் ஒரு காரியத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக உழைக்க வேண்டும். இப்பொழுது ஞானத்தை நாம் எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்று நாம் கேட்கும் பொழுது, அந்த ஞானத்தை தரக்கூடியவர் தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆகையால் நம் ஞானத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம்? வேதம் சொல்கின்றது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி என்றால் முதலாவது கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். வேதம் சொல்கின்றது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அப்படி என்றால் தீமையை விட்டு நாம் விலக வேண்டும். மூன்றாவது, ஞானவான் நீதி ஆன காரியங்களை செய்கிறான். அப்படி என்றால் ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்கிறோம் என்றால் ஞானம் நம்மிடம் இருக்கின்றது என்று பொருள். அப்படி என்றால் ஞானம் என்றால் நற்கிரியைகளை நாம் செய்ய கற்றுக்கொள்கின்றோம் என்று பொருள். அப்போ இத்தனை காரியங்கள் இருக்கின்றது. அப்போ இந்த காரியத்தெல்லாம் நம்ம சம்பாதிக்கணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சம்பாதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற வேண்டும். அவ்வாறு மாறும் பொழுது இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஞானத்தை காட்டிலும் தேவன் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். தானியேலை கொண்டு போய் அவர்கள் எங்கே அடிமைகளாக போட்டார்கள் என்று பார்க்கும் பொழுது பாபிலோனிலே அடிமைகளாக போட்டார்கள். அப்பொழுது ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகின்றது. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் சொல்கின்றவர்களுக்கு வெகுமதி என்று சொல்லப்பட்டது. அதை சொல்ல தவறினார்கள் என்றால் எல்லோரும் கொலை செய்யப்படும் வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே தானியேலும் அவருடைய நண்பர்களும் அவர்களோடு கூட சேர்ந்த மற்ற நபர்களும் கொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு காரியம் வந்த பொழுது தேவன் தானியேலுடைய இருதயத்திலே ஏவுகின்றார். தானியேல் ராஜாவிடம் சென்று சொல்கின்றார், நான் இதற்கான விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், இதற்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தானியேல் ராஜாவிடம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது தானியேல் இரண்டாம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே தானியேல் தன் நண்பர்களோடு அவன் ஜெபம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். ஆண்டவரிடத்திலே ஜெபித்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு வெளிப்படுத்துங்க, நீர் எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு இதை தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவனிடம் கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றோன்னு சொன்னா நாம பார்க்கின்றோம். அப்பொழுது தேவன் ஆண்டவருக்கு எல்லா காரியத்தையும் தெரியும். அப்ப அந்த ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா தானியேலுக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா பார்க்கின்றோம். அப்ப தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தும் பொழுது தானியேல் ஆண்டவருக்கு சொன்ன ஒரு காரியம் அல்லது அந்த ராஜாவை பார்த்து சொன்ன காரியம் என்னன்னு சொல்லி பாக்குறப்ப, ராஜாவை இந்த சொப்பனம் நான் என்னுடைய சுயத்தினால சொல்லல, யார் இதை சொன்னாரு சொல்லி பாக்குறப்ப ஆண்டவர் தான் சொன்னாரு, அவர் தான் என்றென்றைக்கும் துதிக்கப்பட தக்கவர் என்று சொல்லக்கூடியதை என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். அந்த வசனத்தை என்ன பண்ணலாம் நாம வாசிக்கலாம். தானியேல் 2:19. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்திட்டாரு. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். என்ன செய்யறாருங்க? பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று வேதம் சொல்கின்றது. உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தொடர்ந்து வாசிக்கிறேன். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோஸ்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. எவ்வளவு ஒரு நல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க அவரு பண்றாருன்னு பாருங்களேன். ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அப்ப இந்த ஞானம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. வல்லமை யாருக்குரியது? அவருக்குரியது. அப்ப அவருடைய ஞானத்தை அவர் யாருக்கு இங்க கொடுக்கிறாரு? தானியேலுக்கு கொடுக்கிறாரு. மறைப்பொருளை யாருக்கு இங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு? தானியேலுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்ப தானியேலுக்கு வெளிப்படுத்துறப்ப தானியேலை கர்த்தர் அந்த இடத்துல அந்த பகுதியில உயர்த்துகின்றார். அடிமையாய் கொண்டு போகப்பட்டவனை ஆண்டவர் அந்த இடத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கிறார். அப்ப ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல வைக்கிறதுக்கு எது தேவைப்பட்டது? தேவனுடைய ஞானம் தேவைப்பட்டது. இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க அடிமைகளா இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த உலகத்துல நீங்க படிக்காதவங்களா இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு வேலை எதுவும் இல்லாம இருக்கிறீங்களா? இங்க இந்த கதையை பாருங்க. தானியேலை அடிமையா கொண்டு போறாங்க, ஆனால் ஆண்டவர் தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தார், தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தார். தானியேல் அந்த இடத்துல பாபிலோன் பகுதியில அவர் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஆகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடையதை அவர் தன்னுடையதுன்னு சொல்ல அதை தேவனுடையது அப்படின்றத அவர் நினைத்தார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட ஏதாவது கிடைச்சிருச்சு, ஏதாவது ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, இது என்னுடையது என்னுடையதை நம்ம பெருமைப்படுத்துகின்றோம். ஆனால் நான் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையா இருக்கட்டும், என்னுடைய சிந்தனைகளா இருக்கட்டும், நட்கிரியைகளா இருக்கட்டும், எல்லா நட்கிரியைகளும் நன்மையான எந்த ஈவும் வேதம் சொல்றது எங்கிருந்து வருதான், ஜோதியின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்படி என்றால் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா நன்மையான ஈவுகள் தேவன் தந்தது. அப்ப நீங்க அதை நீங்க ரெகக்னைஸ் பண்ணி அதை நீங்க பார்த்து இது ஆண்டவருடையது, அவருக்கு நான் ஸ்தோத்திரம் செய்யணும் அப்படின்றப்ப உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அதாவது அங்கே தானியல் பண்றாரு, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியதுன்றாரு. 21வது வசனத்துல அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இது கருதப்படுகின்றது. தானியல் புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு வசனமாக இது கருதப்படுகின்றது. ஏனென்றால் இது தேவனை குறித்து சொல்கின்றது, யெகோவா தேவனை குறித்து சொல்கின்றது. என்ன சொல்கின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகின்றவர். அப்படின்னா இன்னைக்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், சாத்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். உண்மைதான், அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். ஏனென்றால் இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறது. ஆனால் அவனை காட்டிலும் ஒரு பெரிய வல்லமை இருக்குன்னா அது ஆண்டவருடைய வல்லமை தான், தேவனுடைய வல்லமை தான். தேவன் அனுமதிக்காமல் இந்த உலகத்துல அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் அனுமதிக்காம, இயேசு கிறிஸ்து அனுமதிக்காம அவனால இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப ஆண்டவர் எதுக்கு சாத்தானை அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஏன் அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய தீய குணங்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படணும் அப்படின்றதுக்காகவும், மற்ற உலகங்கள் அதை பார்க்கணுன்றதுக்காகவும் அவர் அனுமதிக்கிறாரு. இரண்டாவது காரியம், ஏன் அவர் அனுமதிக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் பாவம் வந்தது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே அந்த பாவத்தின் விளைவுகள் இந்த உலகத்தில் வந்தது. அப்ப இந்த விளைவுகளை ஆண்டவர் தடுக்க முயற்சிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் பாவத்தினால் வந்த விளைவுகளை மனிதன் சந்திக்க வேண்டும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை அவர் சந்திச்சிட்டாரு. அப்ப அந்த பாவத்தின் விளைவுகளை யார் தான் சந்திக்கணும்னு சொன்னா, யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க தான் அதனுடைய விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இன்னைக்கு அநேக நேரங்கள்ல ஒரு மனிதன் மரிக்கும் பொழுது அவர் விட்டுறாரு. அவருக்கு தெரியும் பாவத்தினால் வந்தது இந்த மரணம், அதனுடைய விளைவு மரணம், மறிக்கட்டும்னு விட்டுறாரு. சில நேரங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, அவங்க அந்த பரலோகத்துக்கு வரணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அநேக நேரங்கள்ல தீமை இந்த உலகத்திலே ஆட்சி செய்ய அனுமதிக்கிறாரே தவிர, ஆனால் காலங்கள் சமயங்கள் அவர் கையில தான் இருக்குதுங்க. அவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறாருன்னா தாழ்மையா இருங்க. ஒரு போஸ்ட் கொடுக்கிறாரு, ஒரு பதவி கொடுக்கிறாருன்னா தாழ்மையா இருங்க. ஒரு சபையில போதகர் ஆண்டவர் வைக்கிறாருன்னா தாழ்மையா இருங்க. அநேக தாழ்ந்துகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா தாழ்மையா இருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றார். ஆண்டவருக்கு முன்பாக யாராவது பெருமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு காரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா, பெருமைப்படுறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதனால சீரழிக்கப்படும் சொன்னா, பெருமையினால சீரழிக்கப்படும். பரலோகத்திலிருந்து லூசிஃபர் ஏன் கீழே தள்ளப்பட்டான்னு சொன்னா, பெருமையினால. நேபுகாத்நேசார் எதற்காக அவர் 7 வருஷம் மிருகமா மாறினார்னு சொன்னா, பெருமையினால. இன்னைக்கு நீங்களும் நானும் விழப்பட்டிருக்கோம்னா எதனாலன்னா, பெருமையினால. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு பாவம், பிடிக்காத ஒரு காரியம்னா பெருமை. ஏன் அவருக்கு பிடிக்காதுன்னு சொன்னா, நம்ம பெருமைப்படுறப்ப என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, மற்றவங்களை தலைகீழா நினைக்கிறோம், குறைவா மதிப்பிடுறோம். உன்னை காட்டிலும் நான் பெரியவன், உன்னை காட்டிலும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையில போறப்ப, பிறருக்கு தர வேண்டிய மரியாதையை நம்ம தரக்கிறது கிடையாது, பிறருக்கு நம்ம காட்ட வேண்டிய அன்பை நாம் காண்பிப்பது கிடையாது. ஆகையால் தான் ஆண்டவர் அதற்கு எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கின்றோம். ஆகையால் வேதம் சொல்கின்றது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகின்றவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர். அதுக்கு அடுத்த வரிகள் ரொம்ப முக்கியமானது, ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கின்றார். ரொம்ப முக்கியம், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கின்றார். அப்ப ஆண்டவர் மூடர்களுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாரான்னு நீங்க கேட்கலாம். மூடர்களுக்கு தான் ஆண்டவர் ஞானத்தை வச்சிருக்கிறார். ஆனால் மூடர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அதை பெற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப யார் தான் ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்றால், ஞானம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் ஞானத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஞானத்தை தேடுகின்றவர்கள் தான் ஞானத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ இன்னைக்கு ஒரு மூடன் கிட்ட இருந்தால் ஞானம் எடுத்துக்கண்ணா அடப்போ அப்படின்ருவான், இந்தப்ப அறிவு எடுத்துக்கண்ணா போன்றுவான், இந்த காசு வேணுமா எடுத்துக்கணா எடுத்துக்குவான். அப்போ ஒரு ஞானவான் ஞானம் முக்கியம்னு சொல்லி நினைப்பான், பணத்தை காட்டிலும் ஞானம் முக்கியம்னு நினைப்பான், செல்வத்தை காட்டிலும் ஞானம் முக்கியம் என்று நினைப்பான். ஆகையால் தான் இங்கே வேதம் சொல்கின்றது, அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் தருகிறார். 22 வசனம், அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் அந்த ஞானத்தை தர வல்லவராக இருக்கிறார். தேவன் அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் ஞானம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் ஞானம் மிக மிக முக்கியமானது என்று வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இன்றைக்கி அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்ன நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 16:16 வசனம், பொன்னை சம்பாதித்திலும் ஞானத்தை சம்பாதிப்பதிலும் எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. இங்கே வேதம் சொல்கின்றது, நீ பொன்னை சம்பாதிக்கிறத காட்டிலும் ஞானத்தை சம்பாதிப்பதே உத்தமம்னு சொல்லி சொல்லக்கூடியதை பார்க்குறோம். வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பதே மேன்மை என்று வேதம் சொல்லக்கூடியதாக பார்க்குறோம். ஏன் இவ்வளவு காரியங்களை குறித்து ஞானம் சொல்கின்றது என்று பார்க்கும் பொழுது, வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் ஏன் ஞானம் முக்கியம் அப்படின்னா, 17 வசனம், தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அப்படின்னா உங்களுக்கு ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னால் தீமையை நீங்கள் விட்டுட்டு நல் வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, பரிசுத்தமான வழியில் நீங்கள் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ஒரு மனுஷன் எது முக்கியம்னா, நல்ல வாழ்க்கை தான் முக்கியம், சமாதானமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரலோகத்திற்கு தகுதியான ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அழைக்கிறார். அப்போ இந்த பூமியில் நான் எதுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பரலோகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக இந்த பூமியை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், எதற்காக ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறான்னு சொன்னால், இந்த பூமியில் நான் அவருக்கு பிரியமான காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்பதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பூமியில் என்னை உருவாக்கி இருக்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த பூமியில் நான் எதை தேடணும்னு சொன்னால், அவரை தேடணும், அதாவது ஞானத்தை தேடணும். அப்போ யார் ஞானம்னா, அவர் தான் ஞானம், கிறிஸ்து தான் ஞானம், ஞானம் அவரிடமிருந்து தான் வருகின்றது. அப்போ அவர் தான் ஞானம், அவருடைய வார்த்தைகள் தான் ஞானம், வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் ஞானம். அப்போ அதின் தேடி அதின்படி நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் உச்சத்தை அடையும் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார், நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 4:7 நம்ம வாசித்தோம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கோள். அதை 8 வசனம் வாசிக்கிறப்ப, நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். இன்னைக்கு நம்ம கேட்குறோம்ல, எனக்கு மேன்மை வேணும்னு வேதம் சொல்லுது, நீ ஞானத்தை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும், நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும், அதுக்கடுத்து அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். இன்னைக்கு இந்த உலகம் யாரை அதிகமாக நேசிக்கும் அப்படின்னு சொன்னால், யார் யாரெல்லாம் ஞானவான்களாக இருக்கிறாங்களோ, புத்திசாலியாக இருக்கிறாங்களோ, அவங்கள பார்த்து தான் இந்த உலகம் வியக்கும். ஒருவேளை ஆரம்பத்தில் இந்த உலகம் அவர்களுடைய வெளிப்படை தோற்றத்தை பார்த்தாலும், அவங்களுடைய ஞானத்தை பார்த்து நிச்சயமாகவே உலகம் வியர்க்கும் என்று பார்க்கின்றோம். இன்று வேதம் சொல்கின்றது, ஞானம் என்ன அப்படின்னா, உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்குமா, அது உனக்கு மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அப்போ கிரீடம் என்றால் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ராஜாவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது, அரசாட்சிக்கு ஒப்பனையாக இருக்கின்றது, அதிகாரத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன தேடின அப்படின்னா,
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsasc@sudavenntist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை
கூட
இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.